மதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி கிராமத்தில் இருந்து விவசாயி திரு எல் வில்சன் அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி நமக்கு பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க.
நான் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி கிராமத்தில் வசிக்கிறேன். 18 வருடங்கள் இராணுவத்தில் பணியாற்றி பின்பு விருப்ப ஓய்வு பெற்று சில தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்தேன். தற்போது 4-5 வருடங்களாக விவசாயம் செய்து வருகிறேன். குறிப்பாக தற்போது இயற்கை விவசாயம் மட்டுமே செய்து வருகிறேன்.
ஐயா, இப்ப நீங்க இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு பணிகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான விருப்பங்கள் ஆசைகள் இருக்கும். ஆனா நீங்க இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படிங்க வந்தது, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
எங்களுக்கு சொந்தமாக 2.5 ஏக்கர் நிலம் பூமி இருந்து அதை பயன்படுத்தி இந்த கொரோனா நாட்களில இனி வந்து விவசாயமே செய்வோம் என்று சொல்லி அதை பயன்படுத்தி தென்னை, சிகப்பு தென்னையும் வாழை இந்த மாதிரிப்பட்ட பயிர்களை பயிரிட்டேன்.
ஐயா, இப்ப இந்த தாய்லாந்து ரக பப்பாளி அப்படிங்கிற ஒரு பழத்தை நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தாய்லாந்து ரக பப்பாளி அப்படின்னா என்னங்க ஐயா, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பல ரகங்கள் இருக்கிறது பப்பாளியில. அது குறிப்பாக இந்த ரெட் லேடி என்று சொல்லக்கூடிய இந்த இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். சத்து வாய்ந்தது பப்பாளி. மற்ற இனங்களை விட இது வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ, அதிகபட்சமாக 4 கிலோ வரை எடை உள்ளதாக இருக்கும். குறைந்தபட்சம் 1 கிலோ 1 இந்த எடை உள்ளதாக இருக்கும். இது வந்து ஒரு குடும்பத்திற்கு நல்ல சுவையான, ஒரு குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கிறபடியினால இந்த ரெட் லேடியை வந்து நான் செலக்ட் பண்ணேன்.
ஐயா, பொதுவா வேளாண்மையில அடிப்படையான விஷயம் அந்த வயல்கள் இருக்கக்கூடிய மண் வளங்கள் தான். எல்லா பயிர்களையுமே எல்லா மண் வகைகளையுமே வராது. குறிப்பிட்ட சில பயிர் வகைகள் குறிப்பிட்ட மண் வளத்துலதான் வரக்கூடியது. அந்த வகையில இந்த பப்பாளி சாகுபடி செய்யக்கூடிய அதுக்கு ஏற்ற மண் வகைகள் என்ன, அதுக்கு என்னங்கய்யா காரணம், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பொதுவாக இந்த செம்மண், கரிசல் மண், சரளை மண் இந்த மண்களில வரும். ஆனா இது வந்து மேட்டு பகுதியாக இருக்க வேண்டும். தண்ணி அதனுடைய மூட்டுல கட்டக்கூடாது. மேட்டு பகுதியில தண்ணி மூட்டுல கட்டும் பொழுது அது அழுகிவிடும், மூடு அழுகிவிடும். ஆகவே இது மேடான பகுதியாக நம்ம செலக்ட் பண்ணி அதை மேடான பகுதியில நட்டு அதுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சும் பொழுது அந்த மண் வளத்தை நம்ம பெருக்கும் பொழுது அது நன்றாக வளரும். குறிப்பாக இந்த செம்மண், கரிசல் மண் இது இந்த மண்ணுகள் எல்லாம் நல்லபடியாக நல்ல சாகுபடி கிடைக்கும்.
ஐயா, இப்ப இந்த கன்னியாகுமரி பகுதிகளில் பப்பாளியினுடைய விளைச்சல் அப்படிங்கிறது பரவலா எல்லா இடங்களையுமே பப்பாளி அப்படிங்கிறது வரக்கூடியதா இருக்குதா, வேற என்னென்ன ரகங்கள் வந்து பயிரிடுங்க ஐயா?
இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக பப்பாளி பயிரிடவில்லை. தெரிந்தபடி 3-4 பேர் தான் இந்த பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சம் பயிரிடுகிறார்கள். அதிகமாக வாழை, தென்னை இந்த மாதிரிப்பட்ட பயிர்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு நண்பர் இது பப்பாளி நல்ல லாபம் தரும், ஆகவே நீங்கள் பப்பாளி சாகுபடி செய்யுங்கள் என்று ஒரு நண்பர் மூலமாக கிடைத்த ஆலோசனையின்படி நான் கொஞ்சம் முதல்ல ஒரு 150 மூடுகள் வந்து நட்டேன். தென்னைக்கு இடையில நட்டேன், தென்னங்கன்றுகளுக்கு இடையில இந்த பப்பாளியை நட்டேன். அது நல்ல மகசூல் கிடைச்சி, நல்ல லாபம் கிடைச்சி, ஆகவே தொடர்ந்து மற்ற இடங்கள்லயும் நான் அதிகமாக இப்ப பப்பாளி நட்டுட்டு இருக்கிறேன்.
ஐயா, இந்த பப்பாளியினுடைய சாகுபடி முறைகள்லாம் எப்படி, அந்த பப்பாளி நடவு எப்படி செய்றீங்க, அதனுடைய வேளாண்மை முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நாத்து முதல்ல நல்ல இது, நான் கவர்மெண்ட் நர்சரியில் இருந்து, கன்னியாகுமரியில் இருக்கிற கவர்மெண்ட் நர்சரியில் இருந்து இந்த நாற்று நான் வாங்கினேன். பொதுவாக மற்ற இடங்களிலும் கிடைக்கிறது, ஆனா தரமான கன்று நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்கிறது, தரமான கன்று என்பதை நம்பி அங்கிருந்து வாங்கி நடவு செய்தேன். நடு முறை எப்படின்னா 1:1 அல்லது 1.5 குழி தோண்டி, ஆழமாக தோண்டி அதில் எரு, நம்ம ஒரு 5 கிலோ எரு, காய்ந்த எரு போட்டு அதுக்கு கூட இயற்கை விவசாயம் பண்றதுனால சூடோமோனஸ் விரடி அந்த பொடிகளையும் ஒரு 50 கிராம் சூடோமோனஸ் 50 கிராம் விரடி இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி அந்த சாணியோட மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் அதை காய விட வேண்டும். அப்புறமாக நாம் அந்த கண்டை வைக்கும் பொழுது வைத்து அது 2-3 நாட்கள் நல்ல கவனிக்க வேண்டும். காரணம் அந்த வெயிலில் அது அதிகமாக பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பிழைத்ததுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை உரங்களை கொடுத்து நாம் அதை கவனிக்க வேண்டும்.
ஐயா, இவை தவிர நீங்க வாழையும் விவசாயம் செஞ்சிருக்கீங்க, இப்ப வாழையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, வாழையில எனக்கு பெரிய நஷ்டம் வந்தபடியினால வாழையை நிறுத்திட்டேன். இப்ப முழுதும் பப்பாளி தான் தோட்டத்துல போட்டிருக்கிறேன். பப்பாளி நட்டிருக்கிறேன், மா நட்டிருக்கிறேன், நாவல் நட்டிருக்கிறேன். பின் அதிகமான பழச்செடிகள், நமக்கு தேவையான பழச்செடிகள், அத்தி, டிராகன், இப்போ இந்த செடிகள் எல்லாம் நட்டிருக்கிறேன். அதிகமாக பல செடிகள் தான் நட்டிருக்கிறேன்.
இந்த பப்பாளியிலேயே தாய்லாந்து ரெட் லேடி ரக பப்பாளிய நீங்க வந்து விதைச்சிருக்கீங்க. இந்த ஒரு அனுபவம், இத மாதிரி விதைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய நீங்க எங்கேருந்து பெற்றீங்க? இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படிங்க தோன்றியது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பல ரகங்கள் இருக்கிறது, இதை விட நல்ல 5 கிலோ 6 கிலோ காய்க்கக்கூடிய நல்ல இனங்களும் இருக்கிறது. ஆனால் சுவை மிக்கது இந்த ரெட் லேடி. இது வந்து பாலுக்காக, பால் எடுக்கிறதுக்கு சில ரகங்கள் வளர்க்குறாங்க. இன்னும் பல ரகங்களை பல பர்பஸுக்காக வளர்க்குறாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு இந்த ரெட் லேடி பழம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நண்பர் மூலமாக எனக்கு ஆலோசனை கிடைத்தது. அவங்க சொன்னாங்க, நீங்க நட்டா ரெட் லேடி மட்டும் நடுங்க, அது நான் மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும், ஜனங்களும் விரும்பி வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க, அதனால நீங்க ரெட் லேடியே நடுங்க அப்படின்னுட்டு ஆலோசனை தந்தாங்க. அதன்படி நான் அந்த கண்டு வாங்கி நட்டேன்.
ஐயா, இப்ப நீங்க உங்களுடைய வயல்ல எந்த அளவுக்கு இந்த பப்பாளி மரங்களை நட்டிருக்கீங்க, அதனுடைய விளைச்சல் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு இருக்கு, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
சார், என்னுடைய தோட்டத்துல நான் 300 மரங்கள் ரெட் லேடி மரம் நட்டிருக்கிறேன். அதில் ஒரு 150 மரம் ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ ஒரு 150 மரம் இப்பொழுது தான் அதனுடைய பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது. நல்ல பலன் கிடைக்கிறது.
ஐயா, இப்போ இந்த பப்பாளி மரக்கன்றுகள் நட்ட உடனே எப்போதுலேருந்து இந்த பூப்பு அல்லது காய்ப்பு பருவத்துக்கு துவங்குது, அதுக்கு இடைப்பட்ட கால அளவு என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
நட்டு நடவு பண்ணி 2 அல்லது 3 மாதங்களுக்கு இடையில இது நல்ல வீரியமான செடி என்று சொன்னால் 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ளால அது பூ பூக்க தொடங்கும், காய் பிடிக்கும். 7 அல்லது 8 மாதத்திற்குள்ளாக நாம் அதனுடைய பலனை எடுக்கலாம்.
ஐயா, இப்ப இந்த பப்பாளிகள் அப்படிங்கிறப்ப ஏதாவது பப்பாளியினுடைய விவசாயத்துல ஒரு பூச்சிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது பரவலா காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எந்த பூச்சிகளுடைய தாக்கம் வந்து பப்பாளியில அதிகமா காணப்படுது, இதை நீங்க எப்படி நீங்க கட்டுப்படுத்துறீங்க, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பல நோய் தாக்கங்கள் இருக்கிறது, குறிப்பாக வந்து வேர் அழுகல் நோய், இரண்டாவது இலை சுருட்டு நோய், மூன்றாவது இந்த பழங்கள்ல வந்து பழகி விடுற மாதிரி அது ஒரு அழுகல் நோய் மாதிரி விழும். இந்த மூன்றுக்கும் இந்த மூடு அழுகல் நோயை கட்டுப்படுத்துறதற்கு நம்ம நடும் பொழுது நான் சூடோமோனஸ் விரடி இந்த 2 பொடிகளையும் 50-50 கிராம் சாணத்துல கலந்து மிக்ஸ் பண்ணி நட சொன்னேன். அப்படி நடும் பொழுது இந்த மூடு அழுகல் நோய் நாம் கட்டுப்படுத்தலாம். மற்றபடி நாம் உயர் உரங்கள் நாம் கொடுக்கும் பொழுதும் சூடோமோனஸ் விரடியை நாம் கலந்து கொஞ்சம் நம்ம அதோட சேர்த்து நாம் உயிர் உரங்கள் கொடுக்கும் பொழுது இந்த வேரழுகல் நோய் கட்டுப்படும். மட்டுமல்ல இலை சுருட்டு நோய் அல்லது பல அழுகல் நோய், இந்த இலை சுருட்டு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மீன் அமிலம் நாங்கள் ஸ்ப்ரே பண்றோம். மீன் அமிலம் தயாரித்து மீன் அமிலம் அது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்றோம். அதன் மூலமாக இந்த இலை சுருட்டு நோய் கட்டுப்படுது. இந்த பல அழுகல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு விருடி சுடோமோனஸ் இரண்டையும் கலந்து ஸ்ப்ரே பண்றோம். 15-20 நாட்களுக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்றோம். ஆகவே இந்த பல அழுகல் நோயிலிருந்து அதை கட்டுப்படுத்த முடிகிறது.
ஐயா, அதே மாதிரி இந்த குமரி மாவட்டத்துல இந்த தேன்பட்டி தயாரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த தேன்பட்டியினுடைய தயாரிப்பு முறைகள் என்ன, தேன்பட்டி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
தேன்பட்டி என்பது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் எதற்காக நான் இந்த தேன்பட்டியை தோட்டத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த தேன்பட்டியின் மூலமாக மகரந்த சேர்க்கை அதிகமாக நடைபெறும், ஆகவே நல்ல மகசூல் கிடைக்கும். மட்டும் அல்ல, நமக்கு அதனால நமக்கு வீட்டுக்கு தேவையான தேன் அதன் மூலமாக கிடைக்கிறது. இப்படி பல நன்மைகள் அந்த தேன்பட்டியின் மூலமாக இருக்கிறது. ஆகவே இந்த சரி, நம்முடைய தோட்டத்திலே நாம் சொந்தமாகவே தேன்பட்டி வைக்கலாம் என்று முடிவு பண்ணி அப்படி ஒரு 20 பெட்டிகள் நான் வைத்திருக்கிறேன். தேவையான தேன் நமக்கு கிடைக்கிறது, அது இனப்பெருக்கமும் செய்கிறது. அதிகமாக இது புதிதாக இன்னும் அதிக எண்ணிக்கையில பெட்டி கூட்டுவதற்கு இதிலிருந்து செட்டு பிரித்து புதிய கூடு ரெடி பண்ணி அப்படியும் இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி விவசாயத்துல அது தேன்பட்டி மிக நல்ல பெரிய பங்கு வகிக்கிறது.
ஐயா, இப்ப இந்த நல்ல பலன் தரக்கூடிய தேன்பெட்டிய எப்படி நீங்க தயாரிக்கிறீங்க, அதனுடைய தயாரிப்பு முறைகள், அதனுடைய பயன்பாடு மற்றும் பயன்கள், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
தயாரிக்கிறது இப்போ நிறைய இங்க நிறைய காலி பெட்டி வந்து புன்னை மரத்துல செய்யறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம பெட்டி வாங்கி தேனி இருக்கிற இந்த பெட்டியில நம்ம அது பார்க்கும்பொழுது தெரியும், அதுல 6 இது கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருக்கோம். இந்த 6 நிரம்பும் பொழுது அதுல ஃபுல்லாயிட்டு அது ஃபுல்லான ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்படி எண்ணிட்டு நம்ம அது புரிஞ்சுக்கிடுவோம். அப்போ அது என்ன செய்வோம்னா, காலி பெட்டி எடுத்து இதுல இருக்கிற 3 அந்த தட்டு இருக்கும், 3 தட்டு, 6 தட்டு இருக்கிறதுல மெயினா இருக்கிற 3 தட்டை எடுத்து பிரிச்சு அந்த காலியா இருக்கிறதுல வைப்போம். அப்ப 2லயும் 3 தான் இருக்கும். அதுக்கு கூட காலியா இருக்கிற சில அந்த இதுகளையும் தட்டு கட்டக்கூடிய அந்த ஸ்லைடுகளையும் அதை 3 தனித்தனியாக 2 பெட்டியிலையும் வைப்போம். கொஞ்ச நாட்கள் கழியும் பொழுது அது இனப்பெருக்கம் செய்து அது அந்த 6 ஃபில் பண்ணும், இதுவும் அதுபோல 6 ஃபில் பண்ணும், அப்படி அது இனப்பெருக்கம் நடக்கும். கூடவே தேன் அதிகமாக கிடைக்கும் பொழுது தேனை மேல் பெட்டியில சூப்பர் என்று சொல்வார்கள், அந்த மேல் பெட்டியிலே அந்த தேனை சேமித்து வைக்கும், நாம் தேவைப்படும் பொழுது நம்ம எடுத்துக்கிடலாம். இதனால வந்து எந்த கலப்படம் இல்லாத சுத்தமான தேன் நமக்கு சொந்தத்திற்கு நமக்கு கிடைக்கும். மட்டும் இல்ல, அது விவசாயத்திற்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது.
அவ்வாறு கிடைக்கக்கூடிய தேனை நீங்க உங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்படுத்துறீங்களா, இல்ல விற்பனைக்கு கொடுத்து அதை ஒரு வேளாண்மை விற்பனை முறையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஐயா?
இதுவரையிலும் பெரிய அளவுல நான் செய்யல. சின்ன 20 பெட்டி இருக்கிறதுனால எல்லா பெட்டியிலையும் நமக்கு எப்பவும் தேன் கிடைக்காது. இந்த சீசன் பூ நல்ல சீசனா இருக்கக்கூடிய வேலையில தான் நமக்கு அந்த தேன் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக இந்த தேனீக்கள் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் போய் தேனை சேகரிக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ அந்த 3 கிலோமீட்டருக்குள்ளால அதிகமான பூக்கள் இருந்தால் அதிகமான தேன் வந்து சேகரிக்கும். இல்லாத பட்சத்தில் அது உயிர் வாழ்றதுக்கு கிடைக்கிற தேனை அது சாப்பிடும், மீதி அது எக்ஸ்ட்ரா இருந்துன்னு சொன்னால் தான் அது சேவ் பண்ணி வைக்கும். அப்படி சேவ் பண்ணி வைக்கும் பொழுது நம்ம அதை கலெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இதுவரையிலும் எனக்கு விற்கிற அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்கல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது சார்.
ஐயா, இப்ப தென்னை மரங்களையும் நீங்க வந்து நட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, குறிப்பா அந்த செவ்வெளனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரக தென்னை மரங்களையும் நீங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, அதனுடைய வேளாண்மை முறைகள் எப்படி இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
செவ்வெளனி வந்து இளநிக்காக இந்த இது பயன்படுத்துறோம் அதிகமாக. சாதா தென்னையை விட இந்த தென்னையில வண்டு தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனா இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ஆகவே அதிகமான வண்டு, கூன் வண்டு மற்றும் அந்த காண்டாமிருக வண்டு, இந்த வண்டுகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கொண்டை அழுகல் நோய் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் பல வழிகள் சொல்கிறாங்க. சூடம், பாச்சா சூடம் என்று சொல்வார்கள், அந்த அதை தையா அது சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அதில் மட்டையில் வச்சா சின்ன அதை கண்ட்ரோல் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். மற்றபடி நான் அதிகமாக இயற்கை விவசாயத்தை பண்ணுகிறபடினால நான் ஆமணாக்கு விதையை இடித்து அதை நல்ல அதோடு சேர்ந்து ஒரு பப்பாளி, பச்சை பப்பாளியை அரைத்து ரெண்டையும் பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஒரு 15 நாள் மூடி வைத்து அதை அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதை கொண்டு நம்ம பக்கெட்ல அங்கங்கே நம்ம வைக்கும் பொழுது அந்த ஸ்மெல்லு கேட்டு அந்த வண்டுகள், அந்த காண்டாமிருக வண்டு, கூன் வண்டுகள் எல்லாம் வந்து அதுல கேப்சர் ஆகும். அப்படி வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்றேன். இருந்தாலும் சில தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது.
ஐயா, இப்ப அதே போல நீங்க இந்த வேளாண்மைகளுக்காக மீன் அமிலம் தயாரிக்கிறீங்க. மீன் அமிலம் தயாரிக்கக்கூடிய முறைகள் என்ன, அதுல என்னென்ன மாதிரியான மூலப்பொருட்களை வந்து பயன்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பல விதங்கள்ல மீன் அமிலம் தயாரிக்கிறாங்க, ஆனா நாங்க ஒரு புதுமுறையில நாங்க தயாரிக்கிறோம். எப்படின்னு சொன்னா ஒரு 30 கிலோ மீன் எங்க மீன் கழிவுகள் கிடைக்கிறது இல்லை எங்க ஊர்ல, அது ஆகவே நாங்க மீனாகவே வாங்குறோம். குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய மீன் 30 கிலோ மீன் வாங்கினா 30 கிலோ நாட்டு சர்க்கரை அதோட சேர்க்க வேண்டும். 30 கிலோ நாட்டு சர்க்கரை, 10 கிலோ பப்பாளி, 10 கிலோ கரும்பு சா, 10 லிட்டர் கரும்பு சாறு, அழகுன நிலைமையில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடியது, சப்போட்டா நல்ல பழுத்த அழக போகிற அந்த சப்போட்டா அது ஒரு 2-3 கிலோ, அப்புறம் முட்டை ஒரு 10, முருங்கைக்கீரை 1 கிலோ. இவ்வளவுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பேரில் நம்ம ரெடி பண்ணி அதை குறையாம ஒரு 35 நாட்கள் நம்ம மூடி வைக்கும் பொழுது அது பெர்மெண்டேஷன் ஆகி ஒரு நல்ல ஜூஸ் மாதிரி ஆகிரும். ஒரு 35 நாட்கள் கழியும் பொழுது அதிகமான நாட்களும் வைக்கலாம், ஆனால் 35 நாட்களுக்கு அப்புறம் நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது அது நல்ல ஒரு பயிர் ஊக்குவியாகவும் மட்டுமில்ல நோய் விரட்டியாகவும் அது பயன்படுகிறது.
அதே போல இந்த பழமரங்கள், குறிப்பா நாவல் பழமரம், மாமரத்தெல்லாம் சாகுபடி செஞ்சிருக்கீங்க, அதனுடைய சாகுபடி முறைகள் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
நாவல் மரம் நட்டிருக்கிறேன், நான் இன்னும் காய்க்கல, ஒரு மரம் தான் காய்ச்சிருக்கு. மாமரங்கள் பல வெரைட்டியில நட்டிருக்கிறேன், குறிப்பாக இந்த தென்னைக்கு இடையில தான் நட்டிருக்கிறேன். குறிப்பாக செங்கவரகு என்று சொல்வார்கள் எங்க ஊர்ல, இங்க அதிகமான ஃபேமஸ் அது. இப்போ இன்னும் பல சில வெரைட்டிகள் நட்டிருக்கிறேன், இன்னும் இப்போதான் அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் பலன் தரல. அது இயற்கை விவசாயம் பண்றதுனால நல்ல செழிப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது.
அப்புறம் அதே போல இந்த ஆடு மாடு கால்நடைகள் வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை கால்நடைகள் வந்து நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய பராமரிப்பு முறைகள்லாம் எப்படி பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
முக்கியமாக நான் இந்த ஆடு மாடு வளர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா இயற்கை விவசாயத்துக்கு தேவையான கோமியம், இயற்கை விவசாயத்திற்கு தேவையான சாணம், பச்சை சாணம், இது இரண்டும் இதுல இருந்து கிடைக்கிறது. ஏன்னா ஆடு வந்து பால் கிடைக்கும், அதனுடைய சாணங்களும் கிடைக்கும். சொந்த அவசியத்திற்காக இந்த அதனுடைய சாணங்கள் எடுப்பதற்காக தான் வளர்க்குறேன். இப்போது குறிப்பாக ஒரு 4 மாடு வச்சிருக்கிறேன், ஒரு 7 ஆடுகள் இருக்கிறது. இதுல இருந்து கிடைக்கிற அந்த சாணம், அந்த கோமியத்தை எடுத்து ஜீவாமிர்தம் பண்ணுகிறேன். மற்றபடி புண்ணாக்கு கரைசல் செய்கிறேன். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை தென்னைக்கு மற்ற மரங்களுக்கும் கொடுக்குறேன். ஆகவே அது சொந்த பயன்பாட்டிற்காக இந்த மாடும் ஆடும் வளர்த்துறேன். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏன்னா தோட்டத்தில் புல் நிறைய இருக்கிறது, இந்த கோசிக்ஸ் புல் வச்சிருக்கிறேன். இது அந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீவனமாக இருக்கிறது. ஆகவே இது மாடு வளர்ப்பு கொஞ்சம் ஈஸியாகத்தான் இருக்கிறது. இது சொந்தத்துக்காக சாணிக்காக வேண்டி மாடு வளர்க்குறேன்.
ஐயா, இந்த மண்புழு உரம் உற்பத்தி நீங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மண்புழு உற்பத்தியினுடைய முறைகள் எல்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மண்புழு உரம் இப்போ சாணி எங்களுக்கு கிடைக்குது, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சாணி கிடைக்குது. இந்த சாணி கொஞ்சம் காஞ்ச பருவத்தில் ஒரு 4 அடி வீதி, 2 அடி உயரம், எவ்வளவு நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீளம் வந்து எவ்வளவு வேணும்னா வச்சுக்கிடலாம், 10 அடியோ 15 அடியோ எவ்வளோ வச்சுக்கிடலாம். அப்படி வந்து கல் அடுக்குனாலே போதும், சிமெண்ட் பிளாக்கு ஹாலோ பிளாக்கை அடுக்கி அப்படி ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு அதுக்குள்ளால இந்த கொஞ்சம் காய்ந்த சாணத்தை அதில் போட்டு அதில் வந்து நல்ல கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். ஒரு 4-5 நாட்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அதனுடைய ஹீட் இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக நம்ம கை வச்சு பார்க்கும் பொழுது அது ஒரு 20 டிகிரி, பிலோ 20 டிகிரிக்குள்ளால் இருக்கணும். சாணத்திற்குள்ளாக ஹீட் இருக்கக்கூடாது, ஹீட் இருந்தால் மண்புழு வாழாது. அந்த அந்த கண்டிஷன்ல வந்து நம்ம மண்புழு வாங்கி விடும் பொழுது அது இனப்பெருக்கம் செய்யும். அது அந்த இடத்துல நம்ம எவ்வளவு குவான்டிட்டி சாணம் வச்சு போட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மண்புழு வாங்கி விடலாம், இல்லது கொஞ்சம் கம்மியாக இருந்தா கூட அது டெவலப் ஆகிடும். அது ஒரு 35 நாட்களுக்கு அப்புறம் அதனுடைய பலன் வந்து ஈல்டு வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது இனப்பெருக்கம் செய்து பெருகி கொண்டே இருக்கு.
ஏன் இப்ப இந்த பல்வேறு வேளாண்மை முறைகள்ல பப்பாளி சாகுபடி, இந்த மண் உரம், இயற்கை உரம், மண்புழு உரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது? அந்த வருவாய் உங்களுடைய வேளாண்மை பணிகளை தொடர்ச்சியா செய்யறதுக்கு உதவிகரமா இருக்காங்க ஐயா?
ரொம்ப அதிகமாக எனக்கு இப்ப வருமானம் வருகிறது வந்து பப்பாளியில வந்து கொண்டிருக்கிறது. மற்ற தென்னைகள் வந்து இன்னும் அதிகமாக காய்க்க தொடங்கல. இப்பதான் ஒரு 3 வருஷம் ஆன பிள்ளைகள் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பாலை வந்திருக்கு, காய்க்க தொடங்கி இருக்கு. ஆனா இன்னும் எல்லாம் நல்ல பலனை தரல இன்னும். அப்புறம் பலாமரம் அதுவும் பலன் வரல, மாமரம் பலன் வரல, மற்ற செடிகளும் இன்னும் அதிகமான பலன் வரல காய்க்கிறதற்கு. ஆனா இந்த பப்பாளி விவசாயம் பண்ணியிருக்கிறதுனால இதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை வைத்துதான் மற்ற எல்லா பயிர்களுக்கும் நுண்ணூட்ட உரங்களும் இந்த மற்ற உரங்களும் நாங்கள் வாங்கி அதை வளர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 1-2 வருடங்கள்ல நல்ல பலன் உண்டாகும் நல்ல நம்பிக்கையில விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் சார்.
ஐயா, இந்த வேளாண்மை பணிகள் செய்யறதுக்குன்னு தனியா பணியாளர்கள் யாராவது நியமிச்சிருக்கீங்களா, அல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களே ஒன்று சேர்ந்து இந்த வேளாண்மை பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஐயா?
பணி நிரந்தரமாக யாரையும் நியமிக்கவில்லை. தற்போது நான் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் இங்கு கூடுதலா வர்றதில்லை தோட்டத்திற்கு. தேவைப்படும் பொழுது ஒரு நாள் அல்லது 2 நாள் ஒரு ஆட்களை கூப்பிட்டு அன்னைக்கு வேலைகளை செய்யறதுக்கு நம்ம எந்தெந்த வேலை செய்யணுமோ அந்தந்த வேலையை செய்ய வைக்கிறது. மற்றபடி ஓவரால் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு, ஆள் லேபர் தேவைன்னு சொன்னா அதற்கான ஆட்களை கூப்பிட்டு உரம் போடுறது மற்ற வேலைகள் எல்லாம் செய்வேன். மற்றபடி நான் தனியாக தான் கவனிச்சிட்டு இருக்கிறேன் சார்.
ஐயா, இவை தவிர எதிர்காலத்துல வேளாண்மையில வேற ஏதாவது புதிய பயிர்களை வந்து பயிரிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கீங்களா ஐயா?
வச்சிருக்கிறேன் சார். இப்போ ஒரு 26 சென்ட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு நண்பர் மூலமாக அவரு சொன்ன ஆலோசனை என்னன்னா, நல்ல மிளகு நடுறதற்கு நல்ல மிளகு நட சொல்லி இருக்கிறாரு. ஆகவே அதற்காக நிலத்தை எல்லாம் பண்படுத்தி வச்சிருக்கிறோம். இப்ப அந்த நிலத்துல நான் உளுந்து போட்டிருக்கிறேன். அது 2 மாசத்துல அறுவடை ஆகும் அந்த உளுந்து. அப்புறமா வந்து அதுல நல்ல மிளகு நடுறதுக்கு, இந்த நல்ல மிளகு வந்து குறைஞ்சது 25 வருடங்கள் அதனுடைய ஆயுட்காலம். அது ஆரம்பத்துல கொஞ்சம் செலவாகும். அது நல்ல கன்று கேரளாவில கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். நாங்க அங்க போய் பார்த்து அதை ஆர்டர் பண்ணி, அது இப்பவுமே ஆர்டர் பண்ணாதான் 2-3 மாசத்துல கிடைக்கும்னு சொல்றாங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நட்டு அது பைப்பு நாட்டி ஒரு 15 அடி உயரத்திற்கு இந்த 2 இன்ச் பைப்பு அல்லது 2 இன்ச் 3 இன்ச் பைப்பு இதை நாட்டி அதில் படத்தி விடுற மாதிரி அப்படி வந்து பிளான் பண்ணி அந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் சார்.
ஐயா, இது வரைக்கும் இந்த வேளாண்மை முறைகளில் பல்வேறு விதமான, குறிப்பாக பூச்சி விரட்டிகளை பற்றி, தேன்பட்டி, மீன் அமலம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது குறித்து மிகச்சிறப்பான ஒரு நீண்ட ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
ரொம்ப நன்றி ஐயா.
நேர்களே, இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் விவசாயம் செய்து ரொம்பவே அருமையான முறையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி கிராமத்தில் இருந்து விவசாயி திரு எல் வில்சன் அவர்கள் வழங்கிய உரையை அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.